SBS தமிழ். வணக்கம் அண்ணாமலை மகிழ்னன் அவர்களே.
வணக்கம் செல்வி.
இன்று நாம் டிபிவி, அதாவது தற்காலிக பாதுகாப்பு விசா பற்றி பேசப் போகிறோம் இல்லையா? குறிப்பாக 3 வருட டிபிவி விசா பெற்றுக்கொண்டவர்களில் முதல் தொகுதியினரின் விசா அடுத்த மாதம் முடிவடைய தொடங்குகின்றன. ஆகவே நாங்கள் அதை பற்றி தான் கூடுதலாக பேசப் போகிறோம். இருந்தபோதும் முதலில் நாம் தற்காலிக பாதுகாப்பு விசா பற்றிய அந்த பின்னணியோடு ஆரம்பிப்போம் என்று நினைக்கின்றேன். அதை பற்றி சொல்லுங்களேன்.
தற்காலிக பாதுகாப்பு விசா என்கிற விசா வந்து ஏற்கனவே 2000 ஆண்டுகளில் ஜான் ஹோவர்ட் அவர்கள் பிரதமராக இருந்தபொழுது கொண்டு வரப்பட்ட விசா. அதை பின்னால் கெவின் ரட் ஆட்சிக்கு வந்த பொழுது, தொழிலாளர் கட்சி ஆட்சிக்கு வந்த பொழுது அந்த தற்காலிக பாதுகாப்பு விசா என்பதை அவர்கள் ரத்து செய்து தற்காலிக பாதுகாப்பு விசா வழங்கப்பட்டிருந்த அனைவருக்கும் நிரந்தர பாதுகாப்பு விசா கொடுத்தார்கள். பின்னர் 2013 மீண்டும் லிபரல் கட்சி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அவர்கள் ஜான் ஹோவர்ட் கொண்டு வந்த அதே திட்டத்தை மீண்டும் டோனி அபட் செயல்படுத்த தொடங்கினார். அதன் பிறகுதான் அவர்கள் அந்த காலகட்டத்தை 2012-2013 ஜனவரி அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் வந்தவர்களுடைய விண்ணப்பங்களை அவர்கள் பரிசீலித்து பார்த்து இந்த தற்காலிக பாதுகாப்பு விசாவை வழங்கினார்கள். இது 3 வருடத்திற்கான விசா. இந்த விசா வழங்கும் பொழுதே ஒவ்வொரு விசாவிற்கும் அவர்கள் கட்டுப்பாடுகள் விதிப்பார்கள். அப்படி விதிக்கப்பட்ட கட்டுப்பாட்டில் ஒன்று Section 46A என்று ஆஸ்திரேலிய குடிவரவு சட்டத்தில் சொல்லப்படுகிற அந்த பிரிவின்படி இந்த தற்காலிக பாதுகாப்பு விசாவோ அல்லது ஷெவ் விசாவோ, 5 ஆண்டுகளுக்கான ஷெவ் விசாவோ வழங்கப்படுகிறவர்கள் அல்லது அந்த விசாவை பெற்றவர்கள் வேறு எந்த விசாவிற்கும் விண்ணப்பிக்க முடியாது என்கிற ஒரு தடை அந்த Section 46A இருக்கிறது.
சரி, இப்போ இந்த தற்காலிக பாதுகாப்பு விசா கிட்டத்தட்ட 2015 ஆம் ஆண்டுதான் கொடுக்க தொடங்கப்பட்டது என்று நாங்கள் சொல்லலாம் இல்லையா?
ஆமா.
அந்த வகையில் பார்க்கும்போது 3 வருட தற்காலிக பாதுகாப்பு விசா பெற்றவர்களுடைய விசா காலம் இந்த வருடம் கூடுதலாக முடிவடைய தொடங்கும். ஆகவே நாங்கள் அதை பற்றி தான் சொல்ல போகின்றோம். அடுத்த மாதம் இது முடிவடைய தொடங்குகின்றது. அவ்வாறு முடிவடைய போகின்றவர்கள் என்னென்ன நடவடிக்கைகளில் முதலில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லுங்கள்.
ஜூலையிலிருந்து அவர்கள் இந்த தற்காலிக பாதுகாப்பு விசா முடிவடைய தொடங்குகிறது. அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இப்போதைக்கே அவர்களுக்கு குடிவரவுத்துறையிலிருந்து, உள்துறை அமைச்சகத்திலிருந்து அவர்களுக்கு கடிதம் போயிருக்கும். உடனடியாக நீங்கள் இதற்கு அடுத்த விசாவிற்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தி அந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கும். அவர்கள் அது மட்டும் இல்லாமல் குடிவரவு முகவர்களுக்கு உள்துறை அமைச்சகத்திலிருந்து அவர்கள் தகவல் அனுப்பியிருந்தார்கள். அதன்படி இதுபோல் 3 வருட விசா வைத்திருந்து அது முடியும் காலகட்டத்தில் இருப்பவர்களை உடனடியாக மற்றொரு பாதுகாப்பு விசா, 3 ஆண்டு விசாவிற்கோ அல்லது ஷேவ் என்று சொல்லக்கூடிய 5 ஆண்டு விசாவிற்கோ விண்ணப்பிப்பதற்கு அவர்களை அறிவுறுத்த சொல்லி அரசாங்கம் எங்களுக்கு தகவல்களை அனுப்பியிருக்கிறது.
மீண்டும் அவர்கள் இந்த பாதுகாப்பு விசாவிற்கான விண்ணப்பம், அதற்கான அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட், அந்த வாக்கு மூலம் எல்லாம் தயாரித்து அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும். மீண்டும் அந்த விசாவிற்கு திணைக்களத்திடம் அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும். அப்படியா?
இல்லை, அவர்கள் தங்களுடைய தகவல்களை, அவர்களுடைய முழு தகவல்களையும், அவர்களுடைய குடும்ப சூழலில் ஏதேனும் மாற்றங்கள் இருந்தால் அந்த மாற்றத்திற்கு உண்டான தகவல்கள், அவர்கள் வெளிநாடுகளுக்கு எங்கேனும் பயணம் சென்று வந்திருந்தால் இந்த 3 ஆண்டு காலத்தில், அதாவது இந்த தற்காலிக பாதுகாப்பு விசா வழங்கப்பட்டதற்கு பிறகு அவர்கள் ஏதேனும் வெளிநாடுகளுக்கு பயணம் சென்றிருந்தால் அதை பற்றிய விவரங்கள், இவற்றையெல்லாம் அவர்கள் மற்றொரு புதிய விண்ணப்பத்தில் அவர்கள் நிரப்பி அளிக்க வேண்டும். புதிதாக இன்னொரு வாக்கு மூலம் தர வேண்டும் என்கிற அவசியம் இல்லை.
சரி, ஏற்கனவே அவர்கள் பாதுகாப்பு ரீதியாக கொடுக்கப்பட்ட அந்த கோரிக்கைகளையே நான் அவர்கள் சார்ந்திருக்கலாம், புதிதாக கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று சொல்லுகிறீர்கள்.
அவசியம் இல்லை, ஆனாலும் உங்களுடைய சூழல், அதாவது அந்த விண்ணப்பதாரருடைய சூழலில் மாற்றங்கள் ஏதேனும் இருக்குமேயானால், தாங்கள் ஏற்கனவே கொடுத்த வாக்குமூலத்தில் சொல்லப்பட்ட காரண காரியங்களை விட வேறேதேனும் அவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு மேலும் வலு சேர்க்கக்கூடிய ஆதாரங்களோ நிகழ்வுகளோ நடைபெற்றிருக்குமே ஆனால், அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நான் சொல்ல வருகிறேன், அவர்களுக்கு என்று பொதுவாக சொல்ல முடியாததை, அவர்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில ஏதேனும் தன்னுடைய ஆதாரங்களை சமர்ப்பிக்க முடியும் என்று சொன்னால் அதை சமர்ப்பிக்கலாம்.
அவைகள் தவிர சப்மிஷன், அதாவது அவர்களுடைய வாதங்களை அவர்கள் இப்பொழுதே சமர்ப்பிக்க வேண்டுமா, அல்லது அதற்கு அவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுமா? அதாவது சப்மிஷன் செய்யும் பொழுது அவர்கள் கண்ட்ரி இன்ஃபர்மேஷன், நாடு பற்றின தகவல்கள் பலவற்றை கொடுக்கலாம். அவைகள் சமர்ப்பிப்பதற்கு பின்னர் அவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுமா, அல்லது இப்பொழுதே செய்துவிட வேண்டுமா?
இல்லை, அது போன்ற ஒரு தேவை இல்லை. அவர்களுடைய நாட்டினுடைய தகவல்களை, தற்காலிக தகவல்களையோ அல்லது அவர்கள் நாட்டில் தற்போது நிலவுகின்ற சூழ்நிலையோ அவர்கள் ஆதாரமாக அளிக்க வேண்டும் என்கிற அவசியம் எதுவும் இல்லை. ஒருவேளை ஒரு விண்ணப்பதாரருடைய தனிப்பட்ட முறையிலே அவருக்கு ஏதேனும் அங்கே ஊறு நேர்ந்திருக்குமேயானால், அவருடைய பாதுகாப்புக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய வகையிலே அங்கே ஏதேனும் நிகழ்வுகள் நடந்து அதற்குண்டான ஆதாரங்கள் இருக்குமேயானால் அதை சேர்க்கலாமே ஒழிய, பொதுவாக எங்களுடைய நாட்டிலே இப்படி நடக்கிறது, அங்கே சொல்கிறார்கள், இங்கே சொல்கிறார்கள் போன்ற விவரங்களை அவர்கள் சொல்ல முடியாது.
இதற்கு முன்னர் அரசாங்கம் கொடுத்திருந்த அறிவுறுத்தல் எப்படி இருந்தது என்றால், நீங்கள் திணைக்களத்திற்கு இந்த தற்காலிக பாதுகாப்பு விசாவிற்கு விண்ணப்பிக்கும் போது உங்களுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படாது. ஆகவே நீங்கள் சொல்ல விரும்புகின்ற விடயங்கள் அனைத்தையுமே நீங்கள் முதல் தடவையே சரியாக சொல்லிவிட வேண்டும் என்று கடுமையாக சொல்லப்பட்டிருந்தது. அந்த கட்டுப்பாடு இப்பொழுதும் இருக்கிறதா?
இல்லை, நீங்கள் சொல்வது இந்த ஃபாஸ்ட் ட்ராக்கிங் என்கிற முறையிலே கொண்டு வருவதற்கு பிறகுதான் அவர்களுக்கு அந்த மேலதிகமாக அவர்கள் வேறு ஏதேனும் தகவல்களை தருவதற்குண்டான தர விரும்பினால் தர முடியாது, பின்னால் உங்களுக்கு வாய்ப்பு வராது என்கிற சூழல் இந்த ஃபாஸ்ட் ட்ராக் விண்ணப்பதாரர்களுக்கு மட்டும்தான். அதற்கு முன்னால் அவர்கள் ட்ரைபியூனலுக்கு போனவர்களுக்கு அந்த கட்டுப்பாடு இருக்கவில்லை. ஏனென்று சொன்னால் ஐஏஏவுக்கு போகிற பொழுது அவர்கள் உங்களை மீண்டும் ஒரு நேர்காணலுக்கு அழைக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை.
ஆமாம்,
உங்களை அழைக்காமலேயே அவர்கள் முடிவெடுக்கலாம். அதே போல அடுத்த விசா, தொடர் விசாவிற்கு இவர்கள் விண்ணப்பிக்கின்ற பொழுது அவர்கள் தர வேண்டிய தகவல்களை மட்டும் அந்த விண்ணப்பத்தில் கொடுத்து விடலாம். மேலதிகமாக குடிவரவு திணைக்களத்திற்கு வேறு ஏதேனும் தகவல்கள் தேவைப்பட்டால் அவர்கள் இவர்களை தொடர்பு கொள்வார்கள், அல்லது அவர்கள் இவர்களை நேர்காணலுக்கு அழைக்கக்கூடும். ஆனால் இங்கே நேர்காணலுக்கு அழைக்க வேண்டும் என்கிற கட்டாயம் எதுவும் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை.
சரி, இந்த இரண்டாவது முறை இவர்கள் இந்த விசாவுக்கு விண்ணப்பிக்கப்படும் போது இதனுடைய நடைமுறை, இந்த பரிசீலனை நடைமுறை எப்படி இருக்க போகிறது என்று திணைக்களம் ஏதாவது அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிறதா?
புதிதாக அவர்கள் தங்களுடைய விண்ணப்பத்தை புதுப்பித்துக் கொள்ளும் பொழுது, அந்த விண்ணப்பத்தை அவர்கள் பரிசீலனையில் எடுத்துக்கொள்ளும் பொழுது, தற்போது கண்ட்ரி இன்ஃபர்மேஷன் என்று சொல்லக்கூடிய, இப்பொழுது இலங்கை என்று எடுத்துக்கொண்டால், இலங்கையிலே இப்பொழுது நடக்கின்ற நிகழ்வுகள் என்ன, அங்கே இருக்கக்கூடிய சூழல் என்ன என்பதை பரிசீலித்து பார்த்து அதன் பின்னர் தான் இந்த விசாவின் மீது, விண்ணப்பத்தின் மீது முடிவெடுப்பதாக கூறியிருக்கிறார்கள்.
நீங்கள் கூறினீர்கள் இந்த முறை கட்டாயமாக இவர்களை நேர்காணலுக்கு அழைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று, அப்படித்தானே?
ஆமாம்.
ஏனென்றால் ஏற்கனவே இவர்கள் கொடுத்த இவர்களுடைய பாதுகாப்பு கோரிக்கைகளை வைத்து கொண்டு, தற்போது இருக்கின்ற நாடு பற்றின தகவல்களை வைத்து கொண்டு இப்பொழுது அவர்கள் திரும்பி சென்றால் அவர்களுக்கு அங்கு துன்புறுத்தல் நடைபெறுமா என்பதனை அரசாங்கம் பரிசீலிக்கும்.
அப்படித்தான் செய்வார்கள்.
சரி, தங்களுடைய விசா எப்பொழுது முடிவடைகிறது என்பதனை எப்படி நாங்கள் தெரிந்து கொள்ளலாம்? தெரிந்து கொள்வதற்கு ஏதாவது இணையதள வசதிகள் அப்படி எதுவும் இருக்கிறதா திணைக்களத்தால்?
அது விஓ என்று சொல்லக்கூடிய குடியுறவு திணைக்களத்தினுடைய இணையத்திலே போய், விஓ என்று சொன்னால் விஇவிஓ என்கிற பிரிவு இருக்கிறது, அந்த தளத்திலே போய் அவர்களுடைய விசா பற்றிய எல்லா விவரங்களையும் அவர்கள் சேகரித்துக் கொள்ளலாம், அவர்கள் பார்த்து கொள்ளலாம். அதில் அவர்களுடைய விசா அவர்களுக்கு கொடுத்த கடிதம் உட்பட அதில் இருக்கும். அவர்கள் தேவை என்றால் அதை அச்சிட்டு எடுத்துக்கொள்ளலாம். அங்கே அவர்கள் எப்பொழுது அவர்களுடைய விசா முடிகிறது என்பதெல்லாம் தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது இந்த விசா முடிவதற்கு 3 மாதங்களுக்கு முன்பு அவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள்.
ஆனால் விசா முடிவடையும் தேதிக்கு முன்னர் விண்ணப்பித்திருந்தால் சரி இல்லையா?
ஆமாம், ஆனாலும் அதிலே பல சிக்கல்கள் இருக்கின்றன. என்று கேட்டால், இந்த 3 மாத காலத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன், செக்ஷன் 46A என்கிற பார் இருந்தது, அந்த தடை இருந்தது, சட்டபூர்வ தடை இருந்தது இவர்கள் விண்ணப்பிக்க என்று சொன்னேன். செக்ஷன் 46A மட்டுமே தடை அல்ல, பல அது போன்ற பல தடை விதிக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் விசாக்களில் இருக்கின்றன. அது ஒவ்வொருவருடைய விசாவிற்கு தகுந்த மாதிரி அதனுடைய கட்டுப்பாடுகள் இருக்கும். இந்த 46A பிரிவின்படி விதிக்கப்பட்ட தடையை தவிர்த்து வேறு ஏதேனும் தடைகள் இருக்குமேயானால் அந்த தடைகளையும் நீக்குவதற்கு அந்த 3 வார காலம் பயன்படும். அப்பொழுது அந்த 3 மாத காலத்தில் எல்லாவற்றையும் அவர்கள் சரி செய்து கொண்டு அந்த விண்ணப்ப காலத்திற்கு போகும். இவர்களுடைய விண்ணப்பத்தின் மீது முடிவெடுக்கிற வரை அவர்களுக்கு இப்பொழுது என்ன நிலையோ அதே நிலை தொடரும்.
அதாவது இவர்களுடைய விசா முடிந்த பிறகும் புதிய விண்ணப்பம் குறித்த முடிவு வரவில்லை என்றால் அவர்கள் தற்போது இருக்கின்ற விசாவிலேயே தொடர்வார்களா அல்லது அவர்களுக்கு பிரிட்ஜிங் விசா வழங்கப்படுமா?
அவர்களுக்கு பிரிட்ஜிங் விசா வழங்கப்படுமா இல்லையா என்பதை பற்றி அவர்கள் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் இவர்கள் புதிதான விண்ணப்பத்தை போட்டுவிட்டால் இப்போது இருக்கிற விசா நிலையே தொடரும். அவர்களுக்கு இப்பொழுது சென்ட்ரல் இங்கிலே பணம் வந்தால் அதே பணம் வந்து கொண்டிருக்கும், மெடிக்கேர் உண்டு, எடுத்து கொண்டிருந்தால் படிப்பை தொடரலாம். இது எல்லாம் இப்பொழுது அவர்களுக்கு என்ன வாய்ப்பு வசதிகள் இருக்கிறதோ அதே நிலை தொடரும். பிரிட்ஜிங் விசா என்று அதை அவர்கள் புரித்து பார்ப்பதில்லை.
இது குறித்த மேலதிக தகவல்களை நாங்கள் எங்கு பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லுங்களேன்.
இது குடியுரிமை திணைக்களத்தினுடைய இணையதளம் www.homeaffairs.gov.au/temporary-protection என்கிற வலைத்தளத்தில் இருந்து மேலதிகமான விவரங்களை அவர்கள் தெரிந்து கொள்ளலாம்.
இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி என்னவென்றால், தங்களுடைய தற்காலிக பாதுகாப்பு விசா முடிவடைவதற்கு முன்னர் அவர்கள் அதனை புதுப்பிக்க இன்னொரு விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க அவர்கள் தவறிவிட்டால் என்ன நடக்கும்?
அவர்கள் தவறிவிட்டால் அவர்கள் ஆஸ்திரேலியாவிலே சட்டவிரோதமாக இருக்கக்கூடிய ஒருவர் என்கிற நிலை அவர்களுக்கு வந்துவிடும். அன்லாஃபுல் நான் சிட்டிசன்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா என்கிற நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு விடுவார்கள். அந்த நிலை வந்தால் அவர்கள் போய் மீண்டும் அப்போ அந்த சூழலில் தான் அவர்கள் பிரிட்ஜிங் விசா போன்றவற்றுக்கு அவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் ஆஸ்திரேலியா விட்டு வெளியேறுவதற்கு அவர்கள் பயண திட்டங்களை ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது.
என்னுடைய கேள்வி என்னவென்றால், அவர்களுடைய தற்போது இருக்கின்ற தற்காலிக பாதுகாப்பு விசா முடிவடைந்த பிறகு அவர்களுக்கு விண்ணப்பிப்பதற்கு வாய்ப்பு வழங்கப்படாது அப்படியா?
அப்படித்தான் இன்றைய வரையில் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், அப்படித்தான் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது.
மிக்க நன்றி அண்ணாமலை மகிழ்ந்தன் அவர்களை. பிறிதொரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் மற்றொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
வணக்கம் செல்வி. இந்த வாய்ப்பை வழங்கியமைக்கு SBS தமிழ் ஒலிபரப்பு நிறுவனத்திற்கு என்னுடைய நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நேயர்களுக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil